So today we continue our study on all that Jesus taught.
இயேசு கற்பித்த அனைத்தும் இன்று நம்முடைய வேத பாடத்தை இன்று நாம் தொடரலாம். நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் புத்தகத்தை நாம் பார்த்து வருகிறோம். இப்பொழுது மத்தேயு 8 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து பார்க்கலாம். மத்தேயு 8:14, இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இது ஒரு அருமையான படமாயிருக்கிறது. ஆண்டவர் நம்மை தொடுகிறதுனான விளைவு எப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான படம். நாம் பாவத்தினாலே வியாதிப்பட்டிருக்கிறோம். இயேசு நம்மை வந்து தொடுகிறார், நம்மை எழுப்புகிறார், நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். அவள் எழுந்த உடனே அவள் காத்திருக்கவில்லை, அவள் உடனடியாக அவருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தார் என்று வாசிக்கிறோம். அது ஒரு நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதெல்லாம் இயேசு நம்மை தொட்டு நம்மை விடுதலையாக்குகிறாரோ, பாவத்திலிருந்து விடுதலையாக்குகிறாரோ, பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குகிறாரோ, அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு அழகிய படமாக இருக்கிறது. சாயங்கால வேளையிலே இந்த செய்தி பரவினது நகரத்திலே. இயேசு வந்து பேதுருவுடைய மாமியாரை சுகப்படுத்தினார் என்றது. அவர்கள் விசுவாசப்படுத்திருந்த அநேகர் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். 17 வசனத்திலே ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வாக்கு தத்தம் நிறைவேறப்படுகிறது. அநேக காரியங்களை நாம் இங்கே கற்றுக்கொள்ள முடிகிறது. இயேசு நான் சொன்னது போல நம்முடைய வார்த்தைகளை மாத்திரமல்ல தம்முடைய வாழ்க்கையினாலே கற்றுக் கொடுத்த அநேக காரியங்கள் இங்கே சொல்லியிருக்கிறது. அவர்கள் அநேகரை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இதனுடைய ஒத்த வேத பகுதி லூக்காவில் இருக்கிறது, அதை நாம் பார்க்கலாம். சில வேளைகளிலே வேத வாக்கியத்தை இன்னொரு வேத வாக்கியத்தோடு ஒத்து பார்க்கும் பொழுது அந்த வேத வாக்கியத்தில் இல்லாத காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இதே சம்பவம் லூக்கா 4:40 வசனத்திலே திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் பார்க்கிறோம், அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். அங்கே அநேகர் கொண்டு வரப்பட்டார்கள். இங்கே அநேகர் பிசாசு பிடித்தவர்கள், வியாதிப்பட்டவர்கள் கொண்டுவரப்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறது. இயேசு அங்கே பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஜபத்தை பண்ணவில்லை. அவர் ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் தனிப்பட்ட விதத்திலே கைகளை வைத்து அவர்களுக்காக ஜபம் பண்ணினார். அது ஏனென்றால் ஒவ்வொரு நபரும் தேவன் தன் மீது கரிசனையுடையவராய் விருப்பமுடையவராய் இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஒரு தனிப்பட்ட தொடுதலை அவர்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்னொரு காரியம் நாம் இங்கே பார்க்கிறது என்னவென்றால், அங்கே 1% அங்கே சுகப்படுத்தப்படவில்லை. இன்றைக்கு அநேகர் சொல்கிறார்களே இயேசுனுடைய சுகமாக்கும் ஊழியத்தை செய்கிறோம் என்று, அங்கே 1% கூட நடக்கிறதில்லை. ஆனால் இங்கே ஒவ்வொருவரும் அவர் எல்லாரையும் பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு பிணியாளியையும் அங்கே ஆண்டவர் சுகப்படுத்தினார். இதுதான் இயேசு அங்கே நிறைவேற்றின ஒரு ஊழியமாயிருக்கிறது. ஏன் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஊழியத்தை நம்மால் இன்றைக்கு பார்க்க முடிவதில்லை? இங்கு இருக்கிற கோட்பாடு என்னவென்றால், நாம் ஏற்கனவே பார்த்தது போல நீ விசுவாசித்தபடியே நாம் ஒரு காரியத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். அதாவது இயேசு முழு விசுவாசமுடையவராக இருந்தார். நம்மில் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட விசுவாசமுடையவர்களாக இல்லை. நாம் அதை ஒத்துக்கொள்வதற்கு தாழ்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். நான் நினைவு கூறுகிறேன், ஒரு முறை என்னை ஒரு குடும்பத்தார் அழைத்திருந்தார்கள். தங்களுடைய மகளுக்காக ஜபிக்கும்படி கூப்பிட்டிருந்தார்கள். வியாதிப்பட்டிருந்த மகள், வேதம் சொல்லுகிறது எனக்கு ஒரு சுகமாக்கும் வரம் இல்லை, ஆனால் வேதம் சொல்லுகிறது யாக்கோபு 5 ஒரு மூப்பரை வரவழைத்து வியாதிப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஜபிக்கும் அழைக்கும் பொழுது நாம் சென்று என்னை நான் அபிஷேகம் பண்ணி அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும், விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே நான் ஒரு சுகமாக்கும் வரமுடையவனாய் அல்ல, ஒரு யாக்கோபு 5 சொல்லப்பட்ட கட்டளை கீழ்ப்படிந்த ஒரு மூப்பனாக அங்கே சென்றேன். அங்கே நான் பார்த்தது என்னவென்றால், அங்கே 16 உள்ள அந்த மகள் கட்டிலே சுருண்டு படுத்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு தலையிலே ஏதோ ஒரு அடிபட்டிருந்திருக்கிறது. சிறு வயதிலே பிறந்ததிலிருந்தே அவளால் பேச முடியாது, அவள் நடக்க முடியாது, பேச முடியாது, எதையுமே செய்ய முடியாது. சிறு வயதிலிருந்தே அப்படி 16 கட்டிலே சுருண்டு படுத்துக் கொண்டிருக்கிறாள். துணி போட்டுவிட்டு சாப்பாடு கொடுத்து எல்லாருமே மற்றவர்கள் தான் செய்ய வேண்டும். நான் சொன்னேன் அந்த பெற்றோர்களை பார்த்து, சகோதரனே சகோதரி எனக்கு இந்த விசுவாசம் இல்லை இந்த பிள்ளை எழுந்து நடக்க வைப்பதற்கு. நான் நிச்சயமாக அந்த பிள்ளையை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டிய கிருபையை உங்களுக்கு தர வேண்டும் என்று நான் ஜெபிப்பேன். நான் உங்களை வஞ்சிக்க விரும்பவில்லை. நான் ஜெபித்து முடித்த உடனே இந்த பிள்ளை எழுந்து நடப்பாள் என்று நீங்கள் நம்பும்படியான ஒரு வஞ்சனையை நான் கொடுக்க விரும்பவில்லை என்று சொன்னேன். ஆகவே நாம் இதை குறித்து நாம் நேர்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு இருக்கிறதான விசுவாச அளவு, நம்முடைய வரத்தின் அளவு, அதை குறித்து நாம் நேர்மையை ஒத்துக்கொள்ள வேண்டும். இயேசு இங்கே இருந்தால் நிச்சயமாக அவளை எழுப்பி நடக்க வைத்திருந்திருப்பார். ஆனால் வித்தியாசம் என்ன? இங்கே இயேசுடத்திலே முழு விசுவாசம் இருந்தது, அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை. நம்மிடத்தில் இருக்கிறதான பிரச்சனை என்ன தெரியுமா? நம்மிடத்தில் இருதயம் மனதும் பாவத்தினாலே கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்கள் நம்மளே காணப்படுகிறது. அங்கே ஒரு பெருமை இருக்க முடியும், சுயநலம் இருக்க முடியும், இந்த பூமிக்குரிய காரியங்கள், பூமிக்குரிய பொருட்களிலே ஒரு பிடிப்பு இருக்க முடியும். ஆனால் இயேசு இந்த பூமியிலே ஒரு பிடிப்பற்றவராய், முழுமையான ஒரு பரலோக மனிதனாய் வாழ்ந்தார். ஆகவே அவருடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருந்தது. ஆகவே நம்மை நாமே தாழ்த்த வேண்டும், தாழ்த்தி ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை இயேசு செய்த எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியாது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நிச்சயமாக அவர் நாம் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தபடி நிச்சயமாக நம்மால் வாழ முடியும். அதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் அதற்கான கிருபை அவர் தருகிறார். இன்னும் வேறு வகையிலே சொல்ல போனால் நாம் அவருடைய வாழ்க்கையிலே நாம் அவரை பின்பற்ற முடியும். ஆனால் நிச்சயம் அவருடைய ஊழியத்தை அல்ல. இதை நாம் வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன பொழுது பவுல் 1 Corinthians 11:1 சொன்னது போல, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். பிலிப்பியர் 3:17 சொல்கிறார், சகோதரரே எங்களையும் எங்களை பின்பற்றி எப்படிப்பட்ட மாதிரி உடையவர்களையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற மாதிரிகள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இயேசு என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால், அவருடைய ஊழியத்திலே நம்மை பின்பற்றும்படி அவர் அழைக்கவில்லை. இது மிக மிக புரிந்து கொள்ள முக்கிய தேவையான ஒரு விஷயம். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும். அவர் வாழ்ந்தது போல நாம் வாழ வேண்டும். ஆனால் அவர் ஊழியம் செய்தது போலவே அவர் வைத்திருந்த அதே வரங்களை வைத்து அவர் நாம் செய்ய முடியாது. அவருக்கு எல்லா வரங்களும் இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்துவின் சரீரம் மிக பெரிதாக இருக்கிறது. அவர் அந்த நாளிலே அவர் ஒருவரிலே தான் அந்த முழு சரீரமும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பெரிதாக இருக்கிறது. ஆகவே நாம் யாருக்காக ஜபித்து வியாதியஸ்தர ஜபித்து சுகமாகவில்லை என்றால் நாம் ஆக்கினை தீர்த்துக் கொள்ள தேவையில்லை. நாம் இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும் என்று அவர் சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும்படி சொன்னார். நாம் வாழ்க்கையையும் ஊழியத்தையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். ஒரு தெளிவான உதாரணம் என்னவென்றால், அவருடைய ஊழியத்தை நாம் பின்பற்ற முடியாது என்பதற்கான உதாரணம் என்னவென்றால், அவர் உலகத்துடைய பாவத்துக்காக மறித்தார். அதை நாம் செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. அவர் அப்படி வேறு பகுதிகளையும் அவருடைய ஊழியத்தில் இருக்கிற காரியத்தையும் நம்மால் செய்ய முடியாது. நமக்கு இருக்கிறதா அந்த வரம்பை நேர்மையாக ஒத்துக்கொள்ள வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் நாம் இயேசு செய்த எல்லாத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லி அவர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையை பின்பற்ற முடியுமா? நிச்சயமாக. அவர் எல்லா அவர் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியுமா? நிச்சயமாக. ஆனால் அவருடைய ஊழியத்தை நாம் முழுமையாக பண்ண முடியாது. அதுதான் நேர்மையான உண்மை. அதை தவிர வேறு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்கிறவர்கள் வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்னொரு காரியம் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புவது என்னவென்றால், Matthew 8:17 இயேசு 16வது வசனத்திலே பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கின பொழுது அந்த நிமிஷத்திலே அந்த இடத்திலேயே ஒரு காரியம் நிறைவேறினது. நாம் வேதத்தை ஒழுங்காக படிக்கவில்லை என்றால் நம்ம தவறாக மேற்கோள் காட்டி தவறாக பயன்படுத்தி விடுவோம். அநேக பிரசங்கியார்கள் இந்த சொன்ன வசனத்தை தவறாக மேற்கோள் காட்டி பயன்படுத்துகிறார்கள். 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அநேக ஜனங்கள் இந்த வசனத்தை சிலுவைக்கு பொருத்தி விடுகிறார்கள். சிலுவையிலே அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லுகிறார்கள். அது அங்கே நிறைவேறினது என்று சொல்லுகிறார்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறதா? இல்லை. நாம் வேதத்தை அது சொல்லுகிறபடியே நாம் அதை பார்க்க வேண்டும். ஏசாயா 50 சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் அதிலே வந்து அநேக காரியங்கள் சிலுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்கள் சொல்லி நாம் ஒருவேளை அதை நாம் பார்க்கலாம். நாம் தவறான போதகத்தை கை கொள்ளாதபடிக்கு நாம் அதை ஒழுங்காக பார்த்து விடுவோம். சத்தியத்தை அறிந்தால் நாம் பிடியிலே போய்விட மாட்டோம். சத்தியத்தை ஒழுங்காக அறிந்து கொண்டால் நாம் விடுதலை ஆவோம். ஏசாயா 53:2 இளங்களை போலவும் வரண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேறு போலவும் இருந்தார். அது சிலுவையில் அல்ல, அவர் நாசரேத்துரிலே வாழ்ந்த வாழ்க்கையை குறிக்கிறது. அவர் மனுஷனால் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார். அவர் வாழ்க்கை முழுவதும் அவர் அப்படி இருந்தார். அவர் சிலுவையில் மாத்திரமல்ல, அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவர் நம்முடைய முகங்களை நம்மை மறைத்துக் கொண்டோம். இது எல்லாமே ஏசாயா 53 இருக்கிறது எல்லாமே சிலுவை பற்றின காரியம் அல்ல. ஒரு சில காரியங்கள் அவருடைய வாழ்க்கையினுடைய மற்ற பகுதியை குறித்து பேசுகிறது. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வாயை திறக்கவில்லை என்று இருக்கிறது. அது சிலுவையிலே அல்ல, அவர் வழக்குமன்றத்திலே அவர் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது நடந்தது. இப்படி அநேக வசனங்கள் இருக்கிறது. அதே விதமாக அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று சொல்லியிருக்கிறது. 17 பார்க்கிற வசனம் அது 53 நான்காம் வசனம் மேற்கோள் காட்டப்பட்டிருந்தது. அது சிலுவையிலே நிறைவேறப்படவில்லை. ஏசாயா 53 சொல்லப்பட்ட எல்லா காரியமும் சிலுவையில் நிறைவேறவில்லை. ஒரு சில காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில வேறு பகுதியில் நிறைவேற்றியது. ஆகவே இந்த வசனம் வேறொரு நேரத்திலே காலத்திலே நிறைவேறியது. ஆகவே இயேசு நம்முடைய கிறிஸ்து நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார் என்ற காரியத்தை எங்குமே வேதத்திலே பார்க்க முடியாது. குறிப்பாக பெந்தேகோஸ்தே கரிசமேற்ற குழுக்களிலே இதை பற்றி இப்படி விசுவாசிக்கிறார்கள். நீங்க வேதத்திலே நீங்கள் பாருங்கள், எங்காவது இப்படி கண்டுபிடிக்க முடியுமா என்று. இது எத்தனையோ கிறிஸ்தவர்கள் வேதத்தில் எழுதப்படாத காரியங்களை விசுவாசிக்கிறார்கள், அவர்கள் மூளை சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. எப்பொழுது புதிய உடன்படிக்கையிலே சொல்லியிருக்கிறது இந்த பழைய உடன்படிக்கை வாக்கு தத்துவம் நிறைவேறியது என்று. அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று எப்பொழுது நிறைவேறியது என்று புதிய உடன்படிக்கை சொல்லுகிறது. அவர் கல்வாரிக்கு செல்வதற்கு வருடங்களுக்கு முன்பதாக அது நடந்தது. இங்கே மத்தேயு 8:17 பார்க்கிறோம். அவர் பிணியாளர்கள் எல்லாரையும் சொஸ்தமாக்கின பொழுது நிறைவேறும்படி இப்பொழுது நடந்தது. இங்கே நிறைவேறியது. அவனுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்பது அந்த நேரத்தில் நிறைவேறியது. அது இந்த சிலுவையில என்னுடைய பாவத்தை எடுக்கிறதை பற்றி சொல்லவில்லை. இந்த இடத்திலே அநேக ஜனங்களை சோமக்கிணப்படுத்தி கொடுக்கிறது. பலவீனங்கள் அவர்கள் எல்லாரும் அவருடைய நோய்கள் எல்லாம் சுகமாக்கப்பட்டது. அந்த அங்கேதான் அவருடைய அந்த வசனம் நிறைவேறியது. ஆகவே நாம் சுகத்துக்காக ஜபிக்க முடியாதா? நிச்சயமாக ஜபிக்கலாம். எதற்காகவும் தேவனை இன்னும் அதிகமாக ஊழியம் செய்யும்படி நமக்கு எதை வேண்டுமானாலும் ஜபிக்கலாம். நாம் வியாதிப்படும் போதெல்லாம் நான் தேவனிடத்தை ஜபிக்கிறேன். அநேக சமயங்களில் தேவன் என்னை சுகப்படுத்தியதையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நாம் பூரண சுகம் நமக்கு ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. 70 25 நபருடைய ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் சுகத்துக்காக தேவனிடத்திலே நாம் கேட்கலாம். காரியம் என்னவென்றால், நாம் தேவனிடத்திலே என்னிடத்திலே இருக்கிறதான ஒவ்வொரு வியாதியையும் நான் பாவத்தை ஒவ்வொரு பாவத்தையும் நீக்கி போடும் என்று கேட்பது போல நாம் கேட்க முடியாது. இதை புரிந்து கொள்வது மிக முக்கியம். ஏனென்றால் இந்த பகுதியில் மிக அதிகமான குழப்பம் இருக்கிறது. இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பது வேதத்தினுடைய மிக தெளிவான போதனையாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய எல்லா வியாதிகளுக்காகவும் இயேசு மரித்தார் என்பதற்கான போதனை வேதத்தில் எங்குமே பார்க்க முடியாது. அப்படி இருக்குமானால் நாம் ஆண்டவரிடத்தில் சென்று, ஆண்டவரே என்னுடைய ஒவ்வொரு வியாதியையும் நீக்கும் என்று கேட்கிறதுக்கு எல்லா உரிமையும் நமக்கு இருக்கும். எனக்கு கண்ணன் தெரியவில்லை அல்லது முடி கொட்டிவிட்டது, இதெல்லாமே ஒரு விதமான காரியங்கள் தான். அப்படி உண்மையா இருக்கும் என்றால் நம்மில் ஒவ்வொருவரும் வழக்கை தலையா இருக்க மாட்டார்கள். நாம் நேர்மையுடையவர்களா இருக்க வேண்டும், உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். அநேக கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை நேசிக்கிறதில்லை. அதனால்தான் அவர்கள் வஞ்சிக்கப்படும்படி தேவன் அவர்களை அனுமதித்து விடுகிறார். இந்த பகுதியிலே சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் வஞ்சனையில் தப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன் இது முக்கியம்? கவனியுங்கள், இது ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவரிடத்திலே நீங்கள் போய் இப்படி சொல்கிறீர்கள். இயேசு உங்களுடைய எல்லா பாவத்தையும் நீக்க முடியும், உங்களுடைய எல்லா வியாதியும் நீக்க முடியும் என்று சொல்வீர்கள் என்றால், நீங்கள் சொன்ன முதல் பகுதியை வேத ஆதாரம் இருக்கிறது, இரண்டாவது பகுதிக்கு வேத ஆதாரம் இல்லை, அது பிரபலமான ஒரு போதமாக இருக்கிறதுனாலே நீங்கள் அந்த கிறிஸ்தவர் இடத்துல இப்படி போய் சொல்லுகிறீர்கள். அந்த கிறிஸ்தவர் அல்லாதவர் நீங்கள் சொன்னதை விசுவாசித்து விடுகிறார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நீங்கள் சொல்லுகிறீர்கள், இயேசுவை மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்கள். நான் அவர் ரட்சகரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். வேத வார்த்தையின்படி உன்னுடைய பாவம் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது என்று அவரிடத்துல சொல்லுகிறீர்கள். அவர்கள் நீங்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா பாவங்களையும் அநியாயங்கள் நீக்கி நம்ம சுத்திகரித்து உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். நிச்சயமாக அவர் என்னுடைய பாவம் நீங்கிவிட்டது என்று நினைக்கிறார். ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார், எனக்கு இப்ப சரீரத்தில் ஒரு பெரிய வியாதி இருக்கிறது என்று சொல்கிறார். எனக்காக ஜபிக்கிறீர்கள். எனக்கு கேன்சர் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனக்கு டிபி இருக்கிறது என்று சொல்கிறார். அதுக்காக ஜபிக்கிறீர்கள். நீங்கள் பாவத்துக்காக ஜபித்தது போல வியாதிக்காகவும் ஜபிக்கிறீர்கள். ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன், என்னை என் வியாதியிலிருந்து விடுவிலையாக்கும் என்று சொல்கிறார். அதே விசுவாசத்தோட, என்னுடைய பாவத்தை நீக்கும்படியான விசுவாசத்தோட இதற்காகவும் ஜபிக்கிறார். நீங்கள் ஏற்கனவே அந்த இடத்துல அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறீர்கள்? பாவமானது வியாதி காட்டிலும் பெரிய பிரச்சனை. இயேசு பெரிய பிரச்சனையை தீர்க்க முடியும் என்றால் இந்த சின்ன தீர்க்க முடியும் என்று அவர் நினைக்கிறார். உங்களை விசுவாசித்து பாவம் மன்னிக்கப்பட்டது என்று நினைக்கிறார். அவருடைய பாவம் வியாதி நீக்கப்படும் என்று சொல்லி அதையும் விசுவாசிக்கிறார். அவர் ஒரு வாரம் கழித்து டாக்டர்கிட்ட போகிறார். அவர் சொல்கிறார், உன்னுடைய பிரச்சனை பெரிதாக இருக்கிறது சொல்கிறார். அவர் என்ன நினைப்பார், அந்த கிறிஸ்தவர்களாத நபர், ஓ இந்த நபர் என்னை ஏமாற்றி விட்டாரே, இயேசுவினுடைய வியாதியை நீக்குவார் சொன்னா நீக்கவில்லையே. அதனாலே அவர் என்ன நினைக்கிறார், ஒருவேளை இயேசுவினுடைய பாவத்தையும் அவர் நீக்காமல் இருந்திருப்பாரோ, ஏனென்றால் ஒரு சின்ன பிரச்சனை, வியாதி என்ற சின்ன பிரச்சனையை அவரால் நீக்க முடியவில்லை என்றால் பாவத்தை எப்படி அவர் எடுப்பார் என்று அவர் நினைப்பார். ஆகவே பார்த்தீர்களா, இப்படிப்பட்டதான போதனை ஒரு குழப்பத்தையும் மக்களை வஞ்சிக்கிறதாயும் இருக்கிறது. இப்படிப்பட்ட வஞ்சனையிலிருந்து உங்களை நான் விடுவிக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பரப்ப வேண்டும். அது என்ன? விசுவாசம். ஏஸ் வேதத்திலே நமக்கு கொடுக்கப்படாத ஒன்று காரியத்துக்காக விசுவாசிக்காதீர்கள். ஏதோ ஒரு வாக்குத்தத்தை பார்ப்பீர்களா, அது உங்களுக்கு பொருந்துகிறதா, ஏசு சிலுவையிலே செய்த காரியமா என்று நீங்கள் பாருங்கள். குறிப்பாக இந்த வசனத்தை பாருங்கள், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அது எங்கே நிறைவேறியது? அது இந்த இடத்திலே சரீரப்பிரகாரமாக அந்த பூமியிலே ஒரு சில ஜனங்களை சுத்தமாக்கின பொழுது நிறைவேறியது. நாம் சொன்னது போல நம்முடைய தேவைகளை நிறைவேற்றும்படி நாம் தேவனத்தை ஜெபிக்கலாம். நம்முடைய குறைவுகளை எல்லாம் மகிமையில நிறைவாக்கும்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிலிப்பியர் 4:19 அவர் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தருவார், நான் விரும்புகிற எல்லாவற்றையும் தருவார் என்றல்ல, நம்முடைய தேவைகளை எல்லாம், எல்லா குறைவுகளையும், என்னுடைய தேவைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்கிறது. நாம் அநேக காரியங்கள் நம்முடைய தேவை என்று நினைக்கிறோம், ஆனால் ஆண்டவர் அப்படி நினைக்கிறதில்லை. நாம் சிறு பிள்ளைகளை போல இருக்கிறோம். பிள்ளைகள் தங்களுடைய தாக்கத்தில் சென்று அப்பா எனக்கு இது வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்பா சொல்கிறார், உனக்கு இது வேண்டாம், உனக்கு தேவையில்லை என்று சொல்கிறார். ஆகவே நான் உனக்கு தரமாட்டேன் என்று சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் பிள்ளைகள் கேட்கிற எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறதில்லை. ஒரு மதீனமான தகப்பன் தான் பிள்ளைகள் கேட்கிற எல்லாவற்றையும் கொடுப்பான். சில சமயங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு சில கஷ்டமான காரியங்களை கொடுக்கிறோம், வலி உள்ள காரியங்கள், ஒரு ஊசி அல்லது அறுவை சிகிச்சை கொடுக்கிறோம். அது அவர்களுக்கு தேவை, அவர்களுக்கு விரும்புகிறதில்லை, ஆனால் அவர்களுக்கு அது தேவையா இருக்கிறது. அப்படித்தான் ஒரு நல்ல தகப்பன் இருப்பார். ஒரு பிள்ளை வந்து ஏன் இது வலியான ஊசியோ அறுவை சிகிச்சை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது, ஆனால் அப்பா அது வேண்டும் என்று நினைக்கிறார். நம்முடைய தேவனும் அன்பான தகப்பனா இருக்கிறார், நமக்கு நன்மையானதை தருகிறார். தேவன் நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்முடைய தேவை இந்த இடத்திலே சுகம் நமக்கு தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார் என்றால், அவருடைய நோக்கங்களை அது நிறைவேற்றும் என்று அவர் நினைத்திருந்தார் என்றால், அவர் எப்பொழுதுமே அந்த சுகத்தை தருவார். ஆனால் எப்பொழுதெல்லாம் அது தேவையில்லை என்று அவர் உணர்வாரோ, அவர் நமக்கு கொடுக்காமல் இருப்பார். நான் கண்டுபிடித்திருக்கிறது என்னவென்றால், நாம் சில கடினமான சூழ்நிலைகளை இந்த பூமியிலே கடந்து போக அவர் அனுமதிக்கிறார். எதற்காக? அதன் மூலமாக மற்றவர்கள் கடந்து போகிற கஷ்டங்களையும் நான் அனுபவிக்க முடியுமே. நான் ஜெபத்தின் மூலமாக எல்லா கஷ்டங்களையும் நாம் தாண்டி விடுவோம் என்றால், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி, எல்லா வியாதியும், எந்த ஒரு சோதனையும் இல்லாதபடி நாம் விரும்புவோம் என்றால், நாம் மற்றவர்கள் மீது, அப்படிப்பட்ட காரியங்களை கடந்து செல்கிறவர்கள் மீது நாம் கரிசனை ஒரு இறக்க முடியவர்களா இல்லாது இருக்க முடியும். சில வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு கான்பரன்ஸுடைய நடுவில் நான் சிறு வாழ்வுகளுக்கு பேசிக் கொண்டிருந்தேன். என்னுடைய ட்ரெயின் டிக்கெட்டை நான் மாற்ற விரும்பினேன். நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்று அதை நான் அந்த மாற்றம் செய்ய வேண்டியிருந்தது. இது 40 வருடங்களுக்கு மேலான நடந்த காரியம். நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன், ஆண்டவரே அந்த கியூ, அந்த வரிசை நீளமா இருக்க வேண்டாம், சிறிதாக இருந்தால் நான் நேரம் செலவழிக்க வேண்டியதில்லை என்று சொன்னேன். ஆனால் அங்க போய் பார்த்தால் வரிசை பெரிதாக இருந்தது. நான் திரும்பி வந்தேன், வெயிலில் நிற்க வேண்டியிருந்தது. அது நான் இளைஞனா இருந்தேன், வாலிபனா இருந்தேன். ஆண்டவரத்தில் கேட்டேன், ஆண்டவரே ஏன் என் ஜபத்துக்கு நீர் பதில் அளிக்கவில்லை? ஆண்டவரத்திலிருந்து எனக்கு ஒரு பதில் வந்தது. அது நான் ஒருபோதும் அதை மறக்கவில்லை. என்ன பதில் தெரியுமா? நான் உன்னை இப்படி எல்லா பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலையாக்கினால், உன்னுடைய நாட்டில் இருக்கிற மற்ற ஜனங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கினால், நீ எப்படி அவர்கள் மீது இரக்கமாயிருப்பாய், அவர்கள் கடந்து செல்கிற காரியங்களை நீ எப்படி அறிந்து கொள்வாய் என்றார். அநேக ஜபங்கள் நான் உனக்கு பதிலளிப்பேன், சில ஜபங்களை நான் கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் மற்றவர்கள் கடந்து செல்லுகிற சூழ்நிலைகளை நீயும் அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ ஜபத்திலிருந்து நீ விடுதலையாகிவிட்டால், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உபத்திரவத்திலிருந்து விடுதலையாகிவிட்டால், நீ என்னை நம்ப ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஆகவே ஒரு கூட்டமான ட்ரெயினில் செல்லும் பொழுது, மற்ற பிரச்சனைகளை சந்திக்கிற, இந்தியாவிலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை போகும்போது, மற்றவர்கள் கடந்து செல்கிற காரியத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியும், அவர்களுக்காக நான் இரக்கமும் கொள்ள முடியும். ஆகவே தேவன் உங்களுடைய வியாதியை சுகப்படுத்தாவிட்டால், உங்களுடைய பிரச்சனையை அவர் தீர்க்கவில்லை என்றால், அது இதை ஒரு பூமிக்குரிய பிரச்சனை சொல்கிறேன். மற்றவர்கள் எப்படி என்ன கடந்து செல்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி அவர் செய்கிறார். நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை இரக்கமாக அவர்களை கூடியும் செய்வதில் இரக்கமாக இருக்க முடியும் என்பதற்காக. ஆனால் பாவத்தை பாவம் என்று வரும்பொழுது தேவனுடைய வார்த்தை மிகவும் முழு நிச்சயமாக உண்மையாக தெளிவாக இருக்கிறது. ஒவ்வொரு பாவமும், நீங்கள் அறிக்கை எழுதுகிற ஒவ்வொரு பாவமும் உடனடியாக மன்னிக்கப்படும், எந்த தாமதமும் இல்லை. நீங்கள் வியாதிக்காக ஜெபித்தால் சில சமயங்களிலே ஆண்டவர் சில நேரம் எடுத்து அதை சுகப்படுத்துவார். ஆனால் பாவம் என்று வரும்பொழுது கடந்த கால பாவம், பாவம் மன்னிப்பு உடனடியாக கிடைக்கிறது. பாவத்தை மேற்கொள்கிற காரியத்தை பார்க்கும்பொழுது ரோமர் 14:6-14 சொல்கிறது, பாவம் உன்னை மேற்கொள்ளாது, ஆளுகை செய்யாது, அதை நாம் உரிமை கோரிக்கொள்ள முடியும். நாம் இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால், தேவன் உடனடியாக செய்கிற காரியம், தேவன் தாமதமாக செய்கிற காரியம், அல்லது தேவன் செய்யாத செய்ய வேண்டாம் என்று செய்கிற காரியம், அது எல்லாத்தையும் நாம் விளங்கிக் கொள்ளவில்லை என்றால் நாம் குழப்பமடைந்து விடுவோம். தேவன் எனக்கு பதிலளித்தாரா இல்லையா என்று நான் சொல்கிறது என்னவென்றால், தேவன் எல்லா ஜபத்துக்கும் பதிலளிக்கிறார். அது டிராபிக் சிக்னலை போல இருக்கிறது. சில சமயங்களிலே அது சிவப்பு விளக்கேறுகிறது, தேவன் இல்லை என்று சொல்கிறார், அது ஒரு பதில் தான். ஆனால் அந்த பதில் இல்லை என்பதாயிருக்கிறது. சில சமயங்களிலே அது மஞ்சளாயிருக்கிறது. அந்த அதனாலே அது மூலமாக ஆண்டவர் பொறுத்திரு என்று சொல்கிறார், காத்திரு நான் தருவேன் என்று சொல்கிறார். சில சமயங்களிலே அது பச்சை விளக்கேறுகிறது, இப்பொழுதே உனக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். ஆகவே இந்த டிராபிக் சிக்னலை வைத்துக் கொள்ளுங்கள். ஜபத்தை குறித்த காரியத்திலே ஒவ்வொரு ஜபமும் தேவன் பதிலளிக்கிறார். தேவனுடைய டிராபிக் லைட் சிக்னல் எப்பொழுதுமே வேலை செய்து கொள்கிறது. ஆகவே இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் பதிலளிக்கவில்லை என்று நினைக்காதீர்கள். அவர் பதிலளித்து விட்டார். என்னுடைய சிறு பையனிடத்திலே வந்து ஏதோ ஒன்று கேட்டார் என்றால் நான் அவனுக்கு இல்லை என்று சொல்வேன் என்றால், அவன் எங்க அப்பா என்னுடைய பதிலுக்கு கேள்வி என்னுடைய ஜபத்துக்கு பதில் அளிக்கவில்லை சொல்ல முடியாது. பதில் கொடுத்து விட்டேன், அந்த பதில் இல்லை என்பதா இருக்கிறது. ஆகவே தேவன் பதிலளிக்கும் பொழுது சில சமயங்களில் ஆண்டவர் ஆம் என்று பதிலளிக்கிறார், சில சமயம் இல்லை என்று சொல்கிறார், சில சமயங்களில் பொறுத்து என்று சொல்லுகிறார். ஆனால் பாவம் என்று வரும்பொழுது அவருடைய பதில் எப்பொழுதுமே ஆமாம் என்று இருக்கிறது, எப்பொழுதுமே ஆம் என்று இருக்கிறது. ஏனென்றால் கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக வந்தார். இதை நான் வலியுறுத்த வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த வித்தியாசம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், அவர் என்ன செய்கிறார், அவர் நம்மை அநேக காரியங்களை நமக்கு செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய தயவின்படி தேவன் நல்லவராய் இருக்கிறபடினாலே சூரியனை நல்லவர் மேலும் தீவர் மேலும் ஒளிவீச பண்ணுகிறார், மழையை நீதியுள்ளவர் மேலும் அநீதியுள்ளவர் மேலும் பொழிய பண்ணுகிறார். இப்படி அவிசுவாசிகள் கூட அநேக காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். உதாரணமாக கொர்னேலியனுடைய விஷயத்திலே அவன் மனம் திரும்பாத ஒரு ராணுவ அதிகாரியாக இருந்தான், அவனுடைய ஜபத்தை தேவன் கேட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் பாவ மன்னிப்பு தேவனுடைய பிள்ளையாகிறது என்று காரியம் வரும்பொழுது நிச்சயமாக எந்த சந்தேகமும் இல்லை, அவர் கேட்பார், பதிலளிப்பார். இதை நான் வலியுறுத்த வேண்டியதனுடைய காரியம் என்னவென்றால், நீங்கள் குழம்பிக் கூடாது, பாவத்தோடு வியாதியை ஒப்புவித்து விடக்கூடாது. நம்முடைய மனதிலே ஏன் இந்த ஜபம் கேட்கப்படவில்லை இந்த என்று நாம் குழம்ப கூடாது. அநேக ஜனங்கள் வீட்டுக்காக நிலத்துக்காகவும் எல்லா விதமான பூமிக்குரிய காரணங்களும் ஜபிக்கிறார்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த எதை வேண்டுமானாலும் அந்த இடத்துல கேட்கலாம். பூமிக்குரிய சூரியனை கீழே இருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த ஜபத்தை நீங்கள் எப்படி முடிப்பீர்கள் என்றால், ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்லுவீர்கள் என்றால் நீங்கள் எந்த ஜபத்தையும் கேட்கலாம். என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்லி முடிப்பீர்கள் என்றால் எந்த எதை வேண்டுமானாலும் அந்த இடத்துல கேட்கலாம். சில காரியங்கள் தேவனுடைய சித்தம் அல்ல, நமக்கு அது நல்லது என்று நாம் நினைக்கிறோம், ஆனால் அது நமக்கு நல்லதல்ல என்று ஆண்டவர் நினைக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை மன்னிப்பு இது எப்பொழுதுமே தேவனுடைய சித்தம், அது எப்பொழுதுமே ஆண்டவர் செய்வார். ஆனால் அநேக காரியங்கள் நமக்கு நல்லது என்று நாம் நினைக்கிற காரியங்கள் நமக்கு மிகச்சிறந்ததா இருக்காது. இப்படித்தான் நாம் வேதத்தினுடைய சத்தியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் சரியான விதத்திலே. நாம் அடுத்த பகுதியிலே நம்முடைய வேத பாடத்தை தொடர்ந்து பார்க்கலாம்.